அன்பார்ந்த சமூக ஆர்வலர்களே, சமூக அமைப்புகளின் தலைவர்களே, சமூகத்தில் மாற்றத்தை விரும்பும் இளைஞர்களே, புதுச்சேரி மாநிலத்தின் முழு தகவல் பற்றியும் செயல்படாத நிலையையும் கிடப்பில் உள்ள நீண்ட கால திட்டங்களும் அதிலுள்ள ஊழலும் முறைகேடுகளும் புதுச்சேரி மாநிலத்திற்கான வளர்ச்சி திட்டங்களையும் இதுவரை விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஆம் ஆத்மி கட்சி வெளியிட்டு வருகிறது. இதன் நோக்கமே இளைஞர்கள், இளம் பெண்கள் அரசியலில் பங்கு கொண்டு ஊழலற்ற, நேர்மையான, பேராற்றல் மிக்க உரிமைகளை உரக்க குரல் எழுப்பக்கூடிய வகையில் வரும் பஞ்சாயத்து தேர்தலில் களம் காண ஏராளமானோர் ஆர்வமாயிருக்கின்றனர். அனைவருமே முழு தெளிவு பெற்று மக்களுக்கு விழிப்புணர்வு அளிக்க வேண்டும் என்பதே இந்த பதிவின் நோக்கம். புதுச்சேரி அரசு வரவு செலவு தணிக்கை அறிக்கை 2019-2020 வரை வெளியிட்டுள்ளது. ஆகவே நமது மாநிலத்தில் வருவாய் எவ்வாறு வருகிறது, எங்கிருந்து வருகிறது, அதில் எவ்வளவு எதற்காக செலவாகிறது, இதில் நடைபெற்ற முறைகேடுகள், அரசின் செயல்பாடுகள் ஆகியவற்றை அறிய வரவு செலவு தணிக்கை அறிக்கையை உங்களுக்கு பதிவு செய்கிறேன். அதை படித்து தெளிவானால் மக்களிடம் கொண்டு செல்ல ஏதுவாக இருக்கும். 2019-2020 தணிக்கை அறிக்கை 2021 செப்டம்பர் 3 சட்டமன்றத்தில் ஒப்புதலுக்கு வைக்கப்பட்டு ஒப்புதல் வழங்கப்பட்டது. 2019-2020 வரவு செலவு தணிக்கை அறிக்கை விபரம். புதுச்சேரியின் மொத்த வரவு: 1. வரி வருவாய் ரூபாய் 2,475 கோடி ரூபாய். 2. வரி இல்லாத வருவாய் ரூ 1,638 கோடி ரூ. 3. மத்திய அரசிடமிருந்து ஜிஎஸ்டி மானியம் ரூபாய் 2,668 கோடி. 4. மத்திய அரசிடம் கடனாக பெற்றது ரூபாய் 1,044 கோடி. இப்படி மொத்தமாக வரவு வந்தது 7,825 கோடி ரூபாய். அதாவது முதலாவதாக சொன்ன வரி வருவாய் 2,475 கோடி ரூபாய் எவ்வாறு வந்தது என்ற விவரம் பின்வருமாறு. அதில் ஒன்று, விற்பனை வரியாக 597 கோடி ரூபாயும் மாநில கலால் வரியாக 868 கோடி ரூபாயும் பதிவு ஸ்டாம்ப் மூலம் 88 கோடி ரூபாயும் வாட்ஸ் ஜிஎஸ்டி மூலம் 781 கோடி ரூபாயும் வாகன வரி மூலம் 139 கோடி ரூபாயும் இதரம் 2 கோடி ரூபாயும் ஆக மொத்தம் வரி வருவாயாக 2,475 கோடி ரூபாய் வந்துள்ளது. வரி இல்லாத வருவாயாக ரூபாய் 1,638 கோடி ரூபாய். அதன் விபரம், வட்டி மூலம் ரூ 99 கோடி ரூபாயும் டிவிடெண்ட் மூலம் ரூ 3 கோடி ரூபாயும் மின்வரி மூலம் 1,423 கோடி ரூபாயும் மருத்துவம் மற்றும் சுகாதாரம் மூலம் 11 கோடி ரூபாயும் குடிநீர் வரி மூலம் 21 கோடி ரூபாயும் துறைமுகம் மூலம் 12 கோடி ரூபாயும் வீடு மூலம் 7 கோடி ரூபாயும் கல்வி மூலம் 23 கோடி ரூபாயும் இதர வருவாய் 39 கோடி ரூபாய். ஆக மொத்தம் 1,638 கோடி ரூபாய் வரி இல்லாத வருவாயாக வந்துள்ளது. 3. மத்திய அரசிடமிருந்து ஜிஎஸ்டி மானியமாக பெற்றது 2,608 கோடி ரூபாய். அதில் மானியமாக 1,568 கோடி ரூபாயும் ஜிஎஸ்டி இழப்பீடாக 1,040 கோடி ரூபாயும் ஆக மொத்தம் 2,608 கோடி ரூபாய் வந்துள்ளது. 4. மத்திய அரசிடம் கடனாக பெற்றது 1,044 கோடி, மேலே சொன்ன பிரகாரம். ஆக மொத்தம் 7,825 கோடி ரூபாய் மொத்த வருவாயாக புதுவை காட்டியுள்ளது. புதுவை அரசின் செலவுகள் பின்வருமாறு. இந்த செலவானது மூன்று வகையாக பிரித்து செலவிடப்படுகிறது. ஒன்று ஜெனரல் சர்வீஸ், இரண்டு சோசியல் சர்வீஸ், மூன்று எக்கனாமிக் சர்வீஸ் என்ற வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஜெனரல் சர்வீஸ் மூலமாக 2,313 கோடி ரூபாயும் சோசியல் சர்வீஸ் மூலமாக 2,440 கோடி ரூபாயும் எக்கனாமிக் சர்வீஸ் மூலமாக 2,083 கோடி ரூபாயும் ஆக மொத்தம் 6,836 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. அதில் முதலீடு செய்த செலவு 327 கோடி ரூபாயும் கடனுக்கான வட்டி செலுத்தியது 762 கோடி ரூபாயும் இதோடு சேர்த்து மொத்தம் 7,925 கோடி ரூபாய் புதுவை அரசிடமிருந்து வெளியாகியுள்ளது. மூன்று வகையான செலவுகளும் ஒதுக்கும் தொகை விபரமும், அதாவது மேலே சொன்ன மூன்று வகையான ஜெனரல் சர்வீஸ், சோசியல் சர்வீஸ், எக்கனாமிக் சர்வீஸ், இது எந்த வகையில் செலவிடப்படுகிறது என்ற விபரம் பின்வருமாறு. அரசு ஊழியர்கள் சம்பளம் 2,364 கோடி ரூபாயும் அரசு ஊழியர்கள் பென்ஷன் 994 கோடி ரூபாயும் வாங்கிய கடனுக்கு வட்டியாக 690 கோடி ரூபாயும் மானியம் மற்றும் நிதி 229 கோடி ரூபாயும் அரசு சார்பு நிறுவனங்களுக்கு நிதியுதவி செய்த வகையில் 790 கோடி ரூபாயும் மின்சார கொள்முதல் 1,600 கோடி ரூபாயும் மற்றவை 159 கோடி ரூபாயும் முதலீடு செலவு 327 கோடி ரூபாயும் கடனுக்கான வட்டி செலுத்தியது 762 கோடி ரூபாயும் ஆக மொத்த செலவு 7,925 மொத்த வரவு 7,825 இதில் பற்றாக்குறை 100 கோடி ரூபாய் அதாவது வரவு 7,825 செலவு 7,925 மொத்த வரவு தொகை 7,825 கோடி ரூபாயில் மத்திய அரசிடம் கடனாக பெற்றது 1,044 கோடி ரூபாய் மீதமுள்ள வரவாக மட்டும் வந்தது 6,781 கோடி ரூபாய் மட்டும். இதில் அரசு ஊழியர்கள் சம்பளம் மட்டும் பார்க்க போனால் 2,364 கோடி, பென்ஷன் 994, ஆக மொத்தம் அரசு ஊழியர்களுக்காக செலவு பண்ணப்படும் தொகை மட்டும் 3,358. அதாவது வரவு 6,781, அதில் 3,358 செலவாகிவிடுகிறது. சதவீதப்படி பார்த்தால் 49.5% அரசு ஊழியர்களுக்கான செலவாக சம்பளமாக பென்ஷனாக போகிறது. அது வட்டி செலுத்தியதில் பார்த்தால் 10%, கடன் அசல் செலுத்தியதில் பார்த்தால் 11%, அசல் மற்றும் வட்டியாக 21% சென்றடைந்து விடுகிறது. இதில் மின்சார கொள்முதலுக்கு 1,600 கோடி, அது 23% எடுத்துக்கொள்கிறது. மொத்த வருவாயில் அதாவது 100%, 95% அதற்காக செலவிடப்பட்டு விடுகிறது. மீதி உள்ளது வெறும் 5% மட்டுமே, அதாவது 35 கோடி ரூபாய் மட்டுமே. இதற்கு மேல் மானியம் வழங்குவது, அரசு சார்பு நிறுவனங்களுக்கு நிதியுதவி, முதலீடு செலவு, இதை மூன்றும் மொத்தமாக பார்த்தால் 1,343 கோடி ரூபாய் தேவை. இதில் வருவாயில் 20% ஆகிறது, இருப்பதோ 5% மட்டுமே. மீதமுள்ள 15% கடன் பெற்று நடத்த வேண்டிய சூழ்நிலை. இதில் புதிய திட்டங்களோ வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடிய திட்டங்களோ உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்கும் திட்டங்களோ எதையுமே தீட்ட முடியாது. வருடா வருடம் கடன் வாங்கித்தான் காலத்தை ஓட்ட வேண்டும், ஓட்டி கொண்டு இருக்கிறார்கள். இதில் முக்கியமான விஷயம், நம்மளுடைய அரசின் மொத்த வருவாயில் கிட்டத்தட்ட பாதி சம்பளமாகவும் பென்ஷனாகவும் வாங்கக்கூடிய அரசு ஊழியர்கள் மக்களுக்கு தேவையான பணியை சரிவர செய்யவில்லை என்பதே துரதிர்ஷ்டம். நன்றி, வணக்கம்.